நீங்க வந்துட்டா பலிபிடங்கள் எறியும் ஆண்டவரே, நீங்க வந்துட்டா பலிபிடங்கள் எறியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய அக்கினி புறப்பட்டு வந்துவிட்டால் பலிபிடம் எறியும் ஆண்டவரே, பலிபிடம் எறியும் ஆண்டவரே. எத்தனை குடம் குடமான தண்ணிகளை ஊற்றினாலும் ஆண்டவரே பலிபிடம் எறியும் அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், பலிபிடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருப்பதாக, ஆரோனே பலிபிடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருப்பதாக, விறகுகளை போடு, அக்னியை போடு, எப்பொழுதும் பலிபிடம் எரிந்து கொண்டு இருப்பதாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் அதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறார், அவர் அதிலே சந்தோஷமாய் இருக்கிறார், அதை அவர் மகிழ்ந்து கொள்ளுகிறார், அதிலே அவர் முகந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி அப்பா. வாரும் அவர் வந்துட்டா எல்லாம் மாறிவிடும் தெரியுமா? ஆராதனைக்கு தேவ ஆவியானவர் வந்துட்டார் என்று வையுங்க, எல்லாம் மாறிவிடும் தெரியுமா? கவலைகள் போய்விடும், கட்டுக்கள் அவிழ்ந்துவிடும், சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானத்தினாலே மூழ்குவார்கள். எங்கள் எல்லாரும் உங்க சமூகத்தில் ஒப்படைக்கிறோமப்பா. ஒரு பிரச்சனத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுடைய ஆவியானவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி வருகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக, அது எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்கள், ஜோபான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஜோபான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்கள்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
திருப்பி வாசிங்க.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஜோபான் ஸ்தானனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜோபான் ஸ்தானன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய ஓட்டத்திலே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எல்லா ஊழியர்களுக்குள்ளேயும் ஒரு விதமான ஊழியக்காரனாக இவன் திறந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னவோ ஏதோ அவனுடைய சத்தம் மாத்திரம் எல்லாருக்கும் வந்து இறங்கிச்சு பாருங்க. அவன் பேசினா அந்த சத்தம் ஜனங்களுக்கு கேட்டுச்சு பாருங்க. எங்க நின்று பேசுறான், அது அடுத்த காரியம். அவன் பேசுகிற சத்தம் ஜனங்களுக்குள்ளே போய் இறங்கினதை நாம் வேதத்திலே பல இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜோபான் ஸ்தானன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து வருகிற ஒரு அற்புதமான சாட்சி. இவன் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? இவன் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? கொலை செய்யப்பட்டு ஒரு தட்டிலே அவனுடைய கழுத்தை வைத்து அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லா மரணத்திலையும் இது ஒரு வித்தியாசமான மரணம் இல்லையா? அன்பளிக்கப்படுகிறது இல்லையா? ஒரு மனிதன் வெட்டப்பட்டு அவன் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அந்த மனுஷனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காயிருக்கிறார். அப்படியானா எரியாமல் பிரகாசிக்க முடியுமா? இங்கே ஆண்டவர் சொன்னார், ஏன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு? அப்படியானால் எரியாமல் பிரகாசிக்க முடியுமா? விளக்கு என்ற பெயரை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் பிரகாசிக்கிற விளக்கு என்ற பெயரை எடுக்க முடியாது. எல்லாரும் நாம் விளக்குகளாக இருந்து விடலாம், ஆனால் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க முடியாது. ஏன்? வேதம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் எரிந்து பிரகாசிக்க வேண்டுமே ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கருத்தான காரியம் என்ன தெரியுமா? அவன் வார்த்தையிலும் தேவ ஆவியானது வழிநடத்தலையும் இணை புரியாமல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வசனம் இல்லாமல் ஒரு சிலர் தேவ ஆவியானவர்களை நிறைந்து கொள்வார்கள். தேவாவியானவர் வசனம் இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. சில பேர் தேவாவியானவரை விட்டுவிட்டு வசனத்திலே தங்கிக் கொள்வார்கள். வசனத்தை வெளிப்படுத்தி அதை விளக்குவதற்கு தேவாவியானவர் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிற பொழுது அதிலேயும் பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலும் தேவனுடைய வசனமும், வசனமே வெளிச்சம் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது பாருங்க, இது ரெண்டும் நமக்குள்ள இருக்கிற பொழுது, யோவான் ஸ்தானனுக்குள்ள இது ரெண்டும் இருந்தது தெரியுமா? வசனம் அருமையாக, அதாவது மற்றவருடைய இருதயம் குற்றப்படத்தக்கனதாக, மற்றவர்கள் கடிந்து கொள்ளத்தக்கனையாக, வேதபாரர்கள் பரிசேயர்கள் ஏன் எதற்கென்று குற்றப்படத்தக்கனதாக பேசினார். அதே நேரத்திலே தேவ ஆவியானது வழிநடத்தினாலே யோவான் ஸ்தானம் கொண்டு செல்லப்பட்டான் என்பதை நாம் மறுக்க முடியாது. அவனுடைய ஊழியம் கொஞ்சமாக இருந்தாலும் ஆச்சரியமானவை. அதனாலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்கு. ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்று சொல்லி சொன்னா அதற்கு எண்ணெய் மிகவும் அவசியம். வேதத்திலே எண்ணெய், தண்ணீர், அக்னி, காட்டு இவைகள் எல்லாம் தேவ ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, எண்ணெய், காட்டு, அக்னி இவைகள் எல்லாம் தேவ ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீயும் நானும் எரிய வேண்டுமேயானால் எண்ணெய் நமக்கு மிகவும் முக்கியமானவைகளே. தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு மிகவும் முக்கியமானது. அவை இல்லாமல் ஒரு மனுஷன் பிரகாசிக்க முடியாது. பிரகாசம் என்று சொன்னால் என்ன? பிரகாசிப்பது என்று சொன்னால் என்ன? அநேகர் யோவான் ஸ்தானனையே பார்த்துக் கொள்வார்கள். அதுவும் ஒரு பிரகாசம். ஒரு மனுஷன் தேவ ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு எரிகிற பொழுது அவனுடைய குடும்பத்துக்குள்ளே அவன் பிரகாசிக்க முடியும், அவனுடைய சபையிலே அவன் பிரகாசிக்க முடியும், அவனுடைய ஊழியத்திலே அவன் பிரகாசிக்க முடியும், அவன் சமுதாயத்திலே அவன் பிரகாசிக்க முடியும். பிரகாசம் என்பதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானனை குறித்து கொடுத்து சாட்சி வைத்து யோவான் ஸ்தானன் மாதிரி நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி விடாதிருங்கள். அதுக்கும் ஒரு பிரகாசம். அது அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானால் ஆண்டவர் சந்தித்துக் கொள்வார். ஏனென்று சொன்னால் அவனுடைய முடிவு ரத்த சாட்சியான முடிவாக இருக்கிறது இல்லையா? சோ ஆனால் நீயும் நானும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு எரிகிற பொழுது உன் சமுதாயத்திலே, உன் சபையிலே, உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே நீ பிரகாசிக்க முடியும். ஐயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து நமக்கு ஒரு சாட்சி கிடைத்தால் எப்படி இருக்கும்? மனிதர்கள் எங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனே இறங்கி வந்து, இவன் என்னால் நேசிக்கப்படத்தக்கவன், இவனில் நான் அன்பு கூறுகிறேன், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து இன்றைக்கு சொன்னா எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரிய முடியாது, திரி இல்லாமல் விளக்கு எரிய முடியாது. அநேகர் சத்தியத்திலே பலவிதமான சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஐயா, எந்த திரியை போட்டாலும் சரியான திரி போடாவிட்டால் எரியாது விளக்கு. பல திரிகள் இருக்கிறது, ஆனால் சரியான திரியை போடு. எண்ணெயும் சத்தியமும் ஒன்று சேருகிற பொழுது உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் என்பதிலே மாற்றம் கிடையாது, மாற்றம் கிடையாது. இன்னைக்கு நாம் எல்லாரும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி யாருக்கு விருப்பம் இல்லை? எல்லாருக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம், உங்களுக்கும் விருப்பம், ஆண்டவர் இன்னும் வல்லமையாய் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம். ஆனால் எரிகிறது யார்? எரிகிறது என்பது லேசான காரியம் கிடையாது. ஒரு மெழுகுதிரியை நீர் கொளுத்தி விடுகிற பொழுது அந்த மெழுகுதிரி எவ்வளவுத்துக்கு உருகுகிறதோ அவ்வளவுத்திற்கு தான் வெளிச்சம் உருவாகுமே ஒழிய, மெழுகுதிரி உருகாமல் வெளிச்சம் உருவானதாக சரித்திரத்தில் கிடையாது. சோ நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மெழுகுதிரியானது கொளுத்து விடப்பட்டு எரிகிறது போல நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஐயா, தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் வாழ்க்கை எரிகிறது விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கை எரிகிறது என்பது அர்ப்பணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. ஒன்று, அநேகத்தை விட்டுவிட வேண்டும், அநேகத்தை தள்ளிவிட வேண்டும். அநேக விருப்பங்களை எதிர்பார்க்க முடியாது, அநேக விருப்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அநேக விருப்பங்களை நாம் ரிசீவாக்கி விட முடியாது. எரிந்து பிரகாசிப்பது என்பது அர்ப்பணத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஐயா, யோவான் ஸ்தானன் எங்க தெரியுமா கூடுதலாக இருந்தான்? காட்டுக்குள்ள இருந்தான். மனுஷருடைய தொடர்பு அவனுக்கு சரி, ஆனா அவன் பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்கள் கேட்டார். அவன் பிரசங்கிக்கிற பொழுது அவனுடைய சத்தம் ஜனங்களுக்குள்ளே வந்துச்சு. அவன் பிரசங்கிக்கிற பொழுது அவனுடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு? குத்தப்பட்டுச்சுது. ஐயா, யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷன். இவன் சும்மா பிரகாசிக்கலப்பா, எரிகிற ஒரு மனுஷன். இவன் உன் இருதயத்தில் இருக்கிற பலிபுடம் எப்பொழுதும் எந்த நேரமும் எரிந்து கொண்டு இருப்பதற்கு மிக முக்கியமும் தேவை என்ன தெரியுமா? தேவ ஆவியானுடைய வழிநடத்தலாகும், தேவ ஆவியானுடைய அபிஷேகமாகும், தேவ ஆவியானுடைய அக்கினியாகும், அவருடைய எண்ணெயாகும். இந்த காலகட்டத்தில், இந்த நேரங்களில் ஒவ்வொரு பிள்ளையும், தேவனி சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் எரிந்து பிரகாசித்தா அது எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா? அது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் தெரியுமா? அது எவ்வளவு அனுக்கிரகமா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நன்மையை கொண்டு வரும் தெரியுமா? யோவான் ஸ்தானன் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட சாட்சி என்ன தெரியுமா? இவன் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷன். ஐயா, மத்தேயு 25 அதிகாரம், மத்தேயு 25:1 வாசிங்க.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் ஆயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணியோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரமயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்.
8 வசனத்தில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 10 கன்னிகைகளை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். எல்லாரும் வாசித்திருக்கிறோம் பாருங்க. 10 கன்னிகைகள், 10 கன்னிகைகளும் ஒன்றாக இருந்தவர்கள், 10 கன்னிகைகளும் ஒரே சபையில் இருந்தவர்கள், 10 கன்னிகைகளும் தேவனும் ஆராதித்தவர்கள், 10 கன்னிகைகளும் தேவனுடைய வசனத்தை ருசிபார்த்தவர்கள். ஆனால் தேவன் வருகிற பொழுது, தேவன் வருகிற பொழுது அவர்கள் எரிந்த வண்ணமாக இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனுடைய எண்ணெய், தேவனுடைய அபிஷேகம் அநேகர் வசனத்திலே வளர்ந்திருப்பார்கள். வசனத்திலே வளர்ந்தால் மாத்திரம் போதாது, தேவ ஆவியான வழிநடத்தலையும் நாம் உயிர்த்தவர்களாக இருக்க வேண்டும். வசனம் மாத்திரம் போதாதப்பா, வசனமும் தேவை, தேவ ஆவியானுடைய வழிநடத்தலும் தேவை. தேவன் வருகிற பொழுது, தேவன் வருகிற பொழுது 5 பேர் நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எரிந்து கொண்டு இருக்கிற விளக்கு அணைந்து கொண்டு இருக்கிறது. ஐயா, இன்னைக்கு ஒருவேளை எங்களுடைய விளக்கு எரிந்து கொண்டு இருக்கலாம், ஆனா இயேசு வருகிற பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஆரம்பத்தை விட முடிவு மிகவும் முக்கியம். ஆண்டவர் வேதம் என்ன? அற்பமான ஆரம்ப நாளை சட்ட பண்ணாதீங்கப்பா. தேவன் வருகிற பொழுது என்னையோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்போமா? அல்லாவிட்டால் விளக்கு எரிந்து அணைந்து சில விளக்குகளை நீங்கள் கொளுத்து விட்டு என்ன இல்லையென்னு சொல்லிச்சு அப்படியே ஆவி பறக்கும் பாருங்க, ஆவி பறக்கும் பாருங்க. எத்தனை தடவை கொளுத்தினாலும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படி பறக்கும் பாருங்க, அணைந்து விடும். என்ன இல்லாவிட்டால் நாம் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. வசனம் இருக்கலாம், எண்ணெய் இல்லாவிட்டால் நிற்க முடியாது. ஒருவேளை எண்ணெய் இருக்கலாம், வசனம் இல்லாவிட்டால் அதுலயும் நிற்க முடியாது. இவர் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கிற பொழுது உன்னுடைய விளக்கை அணைக்க எவராலும் முடியாதையா. பரலோக ராஜ்யம் கதவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். என்ன நடக்கிறது? எண்ணெய் இல்லையே. விளக்கு எரிவதற்கு மிகவும் வேண்டியது என்ன தெரியுமா? எண்ணெய்ப்பா. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 5 கன்னிகைகளும் போய் அவருடைய சகோதரிடத்தில் கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்கப்பா. எண்ணெய் கொடுக்கிறவர்கள் அவர்கள் கிடையாது பாருங்க. எண்ணெய் கொடுக்கப்படுகிற காலத்திலும் நேரத்திலும் எண்ணெயை அசட்டிங் பண்ணினால் இப்படித்தான் ஆகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்கள்ல உனக்கு கிருபையே கிடையாது. அது உனக்கு தெரியுமா? அது வேற பக்கம் பாருங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவங்க போய் கேட்க கூடாது இடத்துல எண்ணெயை கேட்கிறார்கள். அங்க எண்ணெய் பெற முடியாது. நான் இதை ஆயத்தப்படுத்திருக்கப்படுது நினைத்த இல்லையா? அடிக்கடி ஆராதனைகள்ல இருந்து அபிஷேக ஆராதனை வெந்த கொஸ்தினால் அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டு ஜபம் பண்ண. ஆனால் எண்ணெய் இல்லாத ஒரு நாள் வரும், உன் கரத்தில் இல்லாத ஒரு நாள் வரும். அப்பொழுது இந்த நாட்களை நாடுவாய், அப்பொழுது இந்த நாட்களை தேடுவாய், அப்பொழுது இந்த நாட்களை விரும்புவாய். ஆனால் அது உனக்கு அன்றைக்கு கிடையாது. ஆகையினாலே எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி, எரிந்து பிரகாசி. தேவனுடைய சமூகத்தில் நெல் எண்ணெய் உனக்குள்ள ஊட்டப்பட்டுக்கும் ஐயா. 10 பேர் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. பரலோகத்துக்கு நான் வர்றப்போகிறேன். 5 பேருடைய விளக்கு எரிகிறது, கம 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 கமண்டி எரிகிறது ஐயா. 5 பேருடைய விளக்கு தள்ளாடுகிறது, தள்ளாடுகிறது. என்ன எண்ணெய் இல்லை, என்ன தேவ அபிஷேகம் இல்லை, வசனம் இருக்கிறது. ஆண்டவரே நீர் என்னோடு கூட்டிக் கொண்டு போவீர் சொன்னீரே, சொன்னேன், ஆனா எண்ணெய் இல்லையே. ஜோவான் அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்கு. நீ எரிந்து பிரகாசிக்கிறாயா? 10 கன்னிகைகள் அதிலே 5 பேர் எரிந்து கொண்டு நின்றார்கள். அதுக்கும் நடுராத்திரியிலே என்ன எங்கேயும் வேண்ட முடியாது பாருங்க. எங்க நடுராத்திரியில இருட்டு, ஒருவரும் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ராக்காலம் ஒன்று வருகிறது. அந்த ராக்காலத்தில் நீ எங்க எண்ணெய்க்கு ஓடினாலும் கிடையாது. இவர்களும் அந்த காலகட்டத்தில் நின்று எண்ணெய் தேவை, எங்களுக்கு வேண்டியது ஒன்று எண்ணெய் இல்லப்பா, எங்களுக்கும் குறைஞ்சு போகாதபடிக்கு எங்கட விட்டுடு, நாங்களும் உள்ளுக்கு போகாதபடிக்கு எங்களை விட்டுடப்பா. ஏன் தெரியுமா? முதல்ல வேத என்ன தெரியுமா சொல்லுது? முதல்ல உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள், அதுக்கு பிறகு மற்றவங்களை ஆயத்தப்படுத்தி. எங்களுக்கும் கொண்டா உங்களுக்கும் பண்ணாம போயிடக்கூடாது. என்ன என்ன செய்ய வேண்டுங்கப்பா போய். ஆனா அந்த காலகட்டத்தில் என்னை வேண்ட முடியாதேப்பா. எரிந்து பிரகாசி, எரிந்து பிரகாசி. மத்தேயு 5:13-16 வாசிங்க. மத்தேயு 5:13,
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனாலே இதனாலே சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள்.
பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டார். இன்றைக்கு சில விளக்குகள் எரிகிறது, விளக்குகள் எரிகிறது. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக பயன்படத்தக்கடவையாக அது இருக்கிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. வேதம் என்ன சொல்லுகிறது? ஜோபான் ஸ்தானுடைய வெளிச்சத்திலே பலர் தங்குவதற்கு விரும்பினாங்களாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா விளக்கை கொளுத்துங்கப்பா. ஆனா வைக்க வேண்டிய இடத்துல சில விளக்குகள் விளக்கு தண்டில இல்ல, சில விளக்குகள் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறது. அதனால என்ன செய்கிறது இல்ல, அது பலருக்கு வெளிச்சத்தை கொடுக்குது இல்லப்பா. விளக்கு எரிவதன் நோக்கம் என்ன தெரியுமா? அதிலே பலர் தங்க வேண்டும். விளக்கு எரிவதன் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? அதிலே பலர் உலாவ வேண்டும். பரலோகத்திலே ஆண்டவர் விளக்காய் இருக்கிறார் சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே தேவன் விளக்காய் இருக்கிறார். அங்க சூரியன் தேவையில்லைன்னு சொல்லப்படுகிறது. சூரியன் அங்கே தேவையில்லைப்பா. இங்க நீ விளக்காயிருந்தா அது விளக்கின் தண்டில இருக்க வேண்டும். அதிலே நடக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்ன தெரியுமா? அதிலே பலர் உலாவி வர வேண்டும் ஐயா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள்.
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. உங்கள் நற்கிரிகளை அவர்கள் காணும்படிக்கு உங்கள் வெளிச்சம் என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்கட்டுக்குமாப்பா. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷன். நாம் ஒருவேளை எரியலாம், ஆனா விளக்கு தண்டில் நாம் நிக்கணும் ஐயா. நான் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும் ஐயா. நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ஐயா. அப்பதான் பிரகாசம் மற்றவர்களுக்கு படும். விளக்கு தண்டு மேல வைத்துக் கொண்டு கட்டிலு கீழ்பக்கத்தில் வைத்துக் கொண்டு நாம் பிரகாசிக்கிறோம் என்று சொல்வதில் பிரயோசனம் கிடையாது. நீ பிரகாசிக்கிறது நிமித்தம் மற்றவர்கள் நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலாம், நான் பிரகாசிக்கிறேப்பா, நான் பிரகாசிக்கிறேன், வேத வசனத்தில் நிற்கிறேன், தேவ அபிஷேகத்தில் நிற்கிறேன், ஆனா மற்றவர்களுக்கு அந்த பலன் என்ன? யோவான் தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறான். ரெண்டு பேதர் முதலாவது அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்கள். ரெண்டு பேதர் முதலாவது அதிகாரம் 19 வசனம்.
அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
திருப்பி வாசிங்க, வடிவா கேளுங்க, திருப்பி வாசிங்க.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
இருளுள்ள தளத்தில் பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் அந்த வசனமாக இருக்கிறது சொல்லி இங்க பார்க்கிறோம் இல்லையா? இருளுக்குள்ளையும் பிரகாசிக்க பண்ணுகிறது எது? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தினாலையும் நாம் நிறைந்திருக்க வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தினாலையும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது என்ன உருவாகிறது தெரியுமா? வெளிச்சம் உருவாகிறதுங்க, வெளிச்சம் உருவாகிறது. நாம் இப்பொழுது எப்படி நிறைக்கப்பட்டிருக்கிறோம்? அநேகர் வசனத்தினாலே நிறைக்கப்பட்டிருப்பார்கள் எனக்கு தெரியும். நல்லா வாசிப்பார்கள், தேடி தேடி வாசிப்பார்கள், அதுக்கு தேவை, இது தேவை, அங்க தேவை, இங்க தேவை, எல்லாம் வாசிப்பார். ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தினாலையும் தேவனுடைய எண்ணெயினாலையும் நாம் நிறைக்கப்பட்டிருக்கிறோமா? ஏன் சொல்லினால் ஆண்டவராகிய தேவ ஆவியானவர் தான் நமக்கு தேவ வசனத்தை விளக்குகிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அவர் தான் நமக்கு இது எது சரி, எது பிள்ளை, எங்கே, எப்படி என்று சொல்லி காட்டி தருகிறார். வசனம் இல்லாவிட்டால் அவரும் செய்ய முடியாது, அவர் இல்லாவிட்டால் வசனமும் நமக்கு வெளிப்படையான காரியங்கள் காட்டித்தர முடியாது. பாரு, அதனால 19 வசனத்தை திருப்பி வாசிங்க.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
உண்டு.
பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிரு.
ராக்காலமாக இருந்தாலும் சரியப்பா, அந்த நேரத்திலையும் நமக்கு வெளிச்சம் உண்டு பண்ணுகிறது என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம். ஒரு இடத்துல சொல்லப்படும், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் ராக்காலமாக இருந்தாலும் நமக்கு முன்பாக இருந்தா அது நமக்கு வெளிச்சம் அப்பா, அது நமக்கு வெளிச்சம் அப்பா. அந்த வெளிச்சத்திலே நாம் நடந்து போகலாம். பாருங்க, யோவான் ஸ்தானன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் இருக்கிறார். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 6:23.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றியே ஜீவ வழி.
திருப்பி வாசிங்க.
கட்டளையே விளக்கு.
கட்டளையே விளக்கப்பா.
வேதமே வெளிச்சம்.
வேதம் தான் வெளிச்சம்.
போதக சிற்றியே ஜீவ வழி.
போதக சிற்றியே ஜீவ
வழி.
வழி. வேதம் நமக்கு எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. வழியை காட்டி கொடுக்கிறது, வாழ்வை காட்டி கொடுக்கிறது, பிரகாசம் உள்ள வாழ்வு வாழ்வதற்கு அது சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையினாலே உன்னுடைய விளக்கு எரிய வேண்டுமே ஆனால் தேவனுடைய அபிஷேகத்திலையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளையும் நீ மூழ்க வேண்டும் என்பதை அடிப்படையான ஒரு சத்தியமா இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைக்கு நாம் ஏதோ இதெல்லாம் மூழ்கிறதுக்கு விரும்புறோம், ஏதோதெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி நாம் விரும்புறோம். ஆனா நாம் எரிந்து பிரகாசிப்பதற்கு வழியை தேடுவோம். அநேகர் எழுந்து பிரகாசிப்பது என்பது உடனே யோவான் ஸ்தானனை நினைத்து அப்படி நாம் இருக்க வேண்டும், அப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும், அப்படி நோ, அப்படி அல்ல. உன் வாழ்க்கையிலே ஒரு புத்தகத்தை வாசித்த பொழுது அவர் சொன்னார், தனிப்பட்ட ரீதியிலே ஒரு மனுஷன் எழுந்து பிரகாசிப்பது, குடும்ப ரீதியிலே ஒரு மனுஷன் எழுந்து பிரகாசிப்பது, சபை ரீதியிலே ஒரு மனுஷன் எழுந்து பிரகாசிப்பது, சமுதாய ரீதியிலே ஒரு மனுஷன் எழுந்து பிரகாசிப்பது எப்படி என்று சொல்லி அவர் எழுதி கொண்டு போகிறார். நாம் இன்றைக்கு எந்த ரீதியில பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறோம்? தனிப்பட்ட வாழ்விலே ஒரு பிரகாசம், குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம், எந்த வாழ்விலே எந்த ரீதியிலே நாம் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறோம்? மற்றவர்கள் நம் பக்தியிலே வந்து நடக்கிறார்களா? யோவான் ஸ்தானனுடைய வெளிச்சத்திலே அவர்களும் சில நாள் தங்க விரும்பினார்களா? அவருடைய நடத்துகளையும் அவருடைய ஓட்டத்திலையும் அவருடைய ஊழியத்திலையும் அவருடைய விசுவாசத்திலையும் அவருடைய அன்பிலும் அவருடைய ஐக்கியத்திலும் அவர்களும் நடக்க விரும்பினார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் ஐயா? தேவனுடைய வார்த்தையினாலே நிறைங்க, அப்பொழுது என்ன செய்வீங்க? கொழுந்து விட்டு எறிவீங்க. தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிறைங்க. ஆச்சரியம் என்னன்னு சொல்லிச்சு, இந்த ஐந்து கன்னிகைகளும் இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு போனாங்க பாருங்க. என்னையே இன்னும் ஒரு பாத்திரத்தில் கொண்டு போறாங்க. விளக்குகள் மாத்தில இருக்கல, இன்னும் ஒரு பாத்திரம். அவர்கள் ஞானமாய் நடந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன எப்படி நடந்து கொண்டார்கள்? ஞானமாய் நடந்து கொண்டார்கள். முதலாவது ஜோபான் ஸ்தானம் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்கு என்று சொல்லி ஒரு கொஞ்சம் காரியம் பார்த்து பாருங்க. இப்பொழுது ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49, இது என்னுடைய இருதயத்தில் விழுந்த வார்த்தைகள். ஆதியாகமம் 49:22 வாசிங்க.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற பொழுது அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் சொல்லிச்சுன்னா யோசேப்பு போறாங்க. மற்ற எல்லாருக்கும் ஏதோ சொல்லி 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 ஆசீர்வாதங்களை சொல்லிக் கொண்டு வந்து யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த உடனே சொல்றாரு என்ன தெரியுமா? யோசேப்பு அவன் கனிதரும் திராட்சிச்சு. யோசேப்புடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்க எடுத்து பைபிள தட்டி பாத்தீங்கன்னு அவன் எங்கேயும் பிசகல்ல பாருங்க. அவன் எங்கேயும் பிசகல்ல. அவனுடைய ஓட்டம் சரியாக இருந்தது. அவனுடைய வழிகள் சரியாகவும் செம்மையாகவும் இருந்தது. யாக்கோப்பு என்ன சொல்லுகிறார்? யோசேப்பு எப்படிப்பட்ட மகன் தெரியுமா? அவன் தனி தருகிற திராட்சை செடி. உன் தகப்பன் உன்னை பார்த்து சொல்லட்டு, என் மகன் இருக்கிறான் பாரு, அவன் கனி தருகிற திராட்சை செடி. கனி தருகிற திராட்சை செடி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜோவானை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். அவன் இரண்டு பிரகாசிக்கிற மனுஷன் ஐயா. யாக்கோப்பு தேவனுடைய மனுஷன் தன் மகனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய மகன். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான் தெரியுமா? அவன் கனி கொடுக்கிற திராட்சை செடி. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அதுல இருந்து 22:23-24 வாசிங்க.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனவழிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான்.
கண்மலையும் ஆனான். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம் வாழ்க்கையில தேவை. அடிக்கடி நமக்கு தேவை பாருங்க. இந்த மனுஷன், இந்த பாரியன், இந்த ஊழிக்காரன் நல்ல மனுஷன், இந்த ஊழிக்காரன் நல்ல மனுஷன், அவனுடைய கனிக்கு அளவில் பாருங்க. ஏன் தெரியுமா? கனியுள்ள வாழ்வு பரலோக ராஜ்யத்துக்கு மிகவும் முக்கியமானது. விளங்குறதா? கனி இல்லாமல் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது வந்து எனக்கு தெரியாது. கனியுள்ள வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில நிறையணும். எனக்கு எல்லா கனியும் என்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னு சொல்லிச்சுனால் அவ்வளவு கனிகள் இருக்கிறது பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா கனியினாலையும் நான் நிறைந்து விட்டேன். எனக்கு கனியே தேவையில்லைன்னு சொல்ல எனக்கு தெரியாது. நீங்க என்னவோ எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? யோசேப்பு கனிதரும் செடியப்பா. யோசேப்பு கனிதரும் செடி. லூக்கா 13:6-9 சீக்கிரமாக வாசிங்க. லூக்கா 13:6-9.
அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனிகளை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை மேன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
இங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு மரத்தை வைத்து தோட்டக்காரன் வந்து என்ன கேட்கிறான் தெரியுமா? என் கனி மரத்துல இருந்து நான் கனியை பிடுங்க வந்திருக்கிறேன், என்ன மாதிரி? அப்ப அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான்? ஐயா, இந்த வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண, இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் கனி தரையில்லைன்னு சொல்லிச்சுன்னா வெட்டுமா ஆண்டவரே என்று சொல்லி அந்த மனுஷன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யோசேப்பு எப்படிப்பட்டவனாம், கண்ணி தருகிற திராட்சை செடி. நான் கேட்கறது என்னச்சு, நாம் யோவான் ஸ்தானனை மாதிரி இருக்க விரும்புகிறோமா? நாம் யோசேப்பை போல இருக்க விரும்புகிறோமா என்பது என்னுடைய கேள்வி. எனக்குள்ளே நான் வைத்திருக்கிற கேள்விகள் பலது பாருங்க. யோவானை போல நாம் இருக்க விரும்புகிறோமா? அல்லாவிட்டால் யோசேப்பை போல நாம் இருக்க விரும்புகிறோமா? அல்லாவிட்டால் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், ஐயா நான் 10 வருஷம் ஆனாலும் என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் விடிய இருந்து யோசிச்சது என்ன தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்கிற கனிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் வருகிற பொழுது இந்த கனி இவனுக்கு இல்ல, இந்த கனி இவன் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போக கூடாது பாரு. எல்லா கனிகளினாலும் இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் மூழ்கி இருக்கணும் பாரு. நல்ல கனி கொடுக்கிற செடி மரங்களை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? திராட்சை செடியை குறித்து அநேக இடங்களில் இங்க எழுதி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். திராட்சை செடி பழங்கள் பொங்குகிறது நீங்க பார்த்திருக்கீங்களா? அருமையாக இருக்கும் பாருங்க, கலர் கலராக இருக்கும் பாருங்க, தொங்கு தொங்கு கொல கொலையா தொங்கும் பாருங்க, இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்ய வேண்டும்? கனிகள் தொங்க வேண்டும் பாருங்க. யோசேப்பு அவன் படருகிறான் பாருங்க, படருகிறதை பார்த்திருக்கீங்களா? படருகிறதை பார்த்திருக்கீங்களா? அது அழகாக இருக்கும் பாருங்க. அது அதுக்கு படருகிறதுக்கு எல்லாம் தெரியாது, அப்படியே படரும். அந்த சிவர்ல ஏறி இந்த சிவர்ல இங்க எல்லாம் படிச்சு பண்ணது அங்கிருந்து தொங்கிக் கொண்டே இருக்கும் பாருங்க. என்ன தெரியுமா? கனிகள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகளினாலே நிறைங்கப்பா. இதை விட்டா வேற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை. எல்லாம் நிறையட்டு, ஒன்றுக்கு பின்னால ஒன்றுக்கு பின்னால ஒன்றுக்கு பின்னால கனிகள் நிறைய 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 நிறைய. ஆண்டவர் ஒரு நாள் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார்? யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை செடியப்பா. அவன் ஊழியக்காரன், அவன் கனிதருகிற திராட்சை செடி. என் ஊழியக்காரி, அவள் கனிதருகிற திராட்சை செடி உனக்கு தெரியுமா? ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுங்க. எப்படி தெரியுமா? நாம் கனிகளை கொடுக்கிற பொழுது, ஐயா நீயும் நானும் கனிகளை கொடுக்கிற பொழுது சாட்சி தண்டபாட்டுக்கு வருமப்பா. ஆண்டவர் இறங்குவார், தீர்க்கமாக பேசுவார், தீர்க்கமாக அழைப்பார். ஐயா புதிய ஏற்பாட்டிலே நடக்க வேண்டிய அசாதாரணமான காரியங்கள் இன்னும் நாம் அநேகத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கல. அது பார்க்க வேண்டுமா? நீ கனிகனியாய் கொடு, தேவன் இறங்கி வராவிட்டால் பார். 3 வருஷமாக இருந்து ஆண்டவரை கனியை காணல. ஆண்டவரே வெட்டி இல்ல, ஆண்டவரே வேணா, ஆண்டவரே 1 வருஷம் 1 வருஷம் 1 வருஷம். என்னுடைய வாழ்க்கையில எல்லா கனிகளும் என் வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா முடியுமான அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கனி உள்ளவர்களாக வாழ நாம் முயற்சி எடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் கனி நிறைந்தவர்கள் என்று சொல்லி சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் முடியுமான அளவுக்கு கனி உள்ளவர்களாக வாழுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். அவன் கனி தரும் திராட்சை செடி. எங்க ஜோவான் 15:1-2,
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அடுத்தது என்ன நடக்கிறது? சுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன, நீங்க ஒரு மரமாக பாருங்க. இந்த வாழ்க்கையிலே கனி கொடுக்காமல் இருப்பேனே ஆனால் அதன் காரணத்தை அறிந்து அதை சுத்திகரிக்க வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய கடமையாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே கனி இல்லை என்று சொல்லி சொன்னால் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை சரிப்படுத்தப்பட வேண்டியது மிகவும் முக்கியமாமே. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த 2வது வசனத்தை வாசிங்கள். என்னையும் கைகூடாதிருக்கிற கொடி எதுவோ அறுத்து போடுகிறார்,
கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
ஐயா கனி நாம கொடுக்கிறோம் பாருங்க, அது காணாது. ஆண்டவருக்கு அது காணாது. அவருக்கு என்ன தெரியுமா? என்ன வேணும்? நீ அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன நடக்கிறது தெரியுமா? திருத்தப்படுகிறது, அல்லாவிட்டால் வெட்டப்படுகிறது என்பதை நாம் மறக்க முடியாது இல்லையா? அநேகருக்கு நம் தேசத்தில் இருந்தவர்கள் வந்தவர்களுக்கு தெரியும், ஒரு மரத்தை அது மேலோங்கி வளர வேண்டும் என்று சொல்லிச்சுனால் கீழால வெட்டுவார்கள். யாருக்கா தெரியுமா? இல்லாவிட்டா நான் தான் எதை சொல்றேன்னா, ஒரு மரம் ஓங்கி வளரணும் சொல்லிச்சுன்னா கீழ்ப்பக்கங்களை வெட்டுவார்கள். ஒருக்கா வெட்ட மாட்டார்கள். இந்த மரம் வெட்டினா திருப்பி அடுத்த மரம் வெட்டுவார்கள், அடுத்த மரம் வெட்டினா அதுக்கப்புறம் அது மேலோங்கி வளர வேண்டும். அது இங்கேயும் செய்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். ஏமன்ல அதை செய்வார்கள். என்னன்னு சொல்லிச்சுன்னா, அது மரம் ஓங்கி வளர வேண்டும். நீதிமான் பனையை போல வளர்ந்திருப்பாப்பா, வளர்ந்திருப்பான், வளர்ந்திருப்பான். ஐயா, என்னுடைய வளர்ச்சிக்கு நான் வெட்டப்படுகிற பொழுது அதை தப்பாக நாம் நினைத்து விடக்கூடாது. நோகத்தான் செய்யும் பாருங்க, கஷ்டமாகத்தான் இருக்கும் பாருங்க, வள்ளியலை கொன்றதான் இருக்கும் பாருங்க, கஷ்டத்தை கொன்றதான் செய்யும் பாருங்க, கண்ணீரை கொன்றதான் செய்யும் பாருங்க, சமாதானத்தை உடைக்கத்தான் செய்யும் பாருங்க. ஆனா நன்மை எது தெரியுமா? நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், நாம் அதிக நன்மைகளை செய்ய வேண்டும், நாம் அதிக காரியங்களை தேவனுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி யோவான் ஸ்தானன் எரிகிற எரிந்தல் இருக்கு பாருங்க, அவன் தன் மரணத்தினாலே அவனுடைய வெளிச்சத்தை காட்டினான்னு நான் பாக்குறேன் இல்லையா. யோசிப்ப நீங்க பாத்தீங்க, யோசிப்பினுடைய வரலாறு தயவு செய்து வந்துச்சுன்னா வாசிங்க, அது பேர் போன ஒரு வரலாறு. அவனுடைய ஊழியம், அவனுடைய ஓட்டம், அவனுடைய உயர்ந்த நிலைமை, அவனுடைய தாழ்ந்த நிலைமை எல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆச்சரியமா இருக்கும். அதை கண்ட தகப்பன் சொல்லுகிறான், யோசிப்பு கணிதரும் சரி, கணிதரும் சரி. யோசிப்பு எந்த காலத்திலையும் கனி கொடுத்த மனுஷன் என்பதை நாம் மறக்க கூடாது. அவனுடைய வரலாற்றை எடுத்து வாசிங்க. அவனுக்கு இந்த காலத்துல நான் கொடுக்கல, அந்த காலத்துல கொடுப்பேன், எனக்கு இந்த காலம் சரி வரையில், எந்த காலத்திலையும் அந்த மனுஷன் கனி கொடுத்த மனுஷனாக இருக்கிறான் என்பதை நாம் மறக்க முடியாது. அதனாலேதான் ஜெயில இருந்த மனுஷன் ராஜாவனுடைய சிங்காசனம் வரைக்கும் எழுந்தான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பாரு ஐயா, இன்றைக்கு என்னுடைய நிலை எந்த நிலை என்றது அவசியம் இல்ல, நாளை உன்னுடைய நிலைமை எந்த இடத்திற்கு போகும் என்பது மிகவும் அவசியமானது. தேவன் உயர்த்துவார். யோசிப்பு ஒரு காலம் நினைத்திருக்க மாட்டான், அந்த ஒரு நிலைமைக்கு தான் வருவேன், அந்த ஒரு நிலைமைக்கு நான் உயர்த்தப்படுவேன், அந்த ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போவார். ஏன் தெரியுமா? அவன் இருந்தது ஜெயிலுக்கு இல்ல, ஒருவரும் அவனை கவனிக்கவே இல்லை. ஏதோ போய் இருக்குதாள், ரெண்டு பேரும் சேர்ந்து கதைச்சி ஆரடி கொஞ்சம் இருக்கு. ஆனா ஆனா தேவன் உயர்த்தினார். யாக்கோப்பு தேவ மனுஷன் சொல்றான், யோசிப்பு அவன் கனிதரும் சரி, கனிதரும் சரி, கனிதரும் சரி. என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, யோவானை போல நாம் எரிந்து பிரகாசிக்க போகிறோமா? யோசிப்பை போல கனிதரும் செடியாக நாம் வாழப் போகிறோமா? அல்லாவிட்டால் மாற்கு 11 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மாற்கு 11 அதிகாரம், அதை நான் பார்க்க விரும்பினேன், அதை பார்த்துட்டு நான் திருப்பேன். மாற்கு 11:12 வாசிங்க. மாற்கு 11.
மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அது ஏதாக அகப்படும் ஒன்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்த
இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிட்டு பாருங்க, ஆண்டவர் பசி தீக்கன்னு சொல்லி ஒரு 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 மரத்தின் அண்டையிலே போய் பார்த்தார். ஏதாவது கனி எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அங்கே ஆண்டவர் ஏமாற்றம் அடைந்து திரும்பி போனதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. ஆனா யோசிப்பு அண்டையிலே யாக்கோப்பு கண்டது என்ன தெரியுமா? அவன் கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் திராட்சை செடி. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சங்கீதம் 7 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீரோட்டண்டையில நாட்டப்பட்ட மரம் அது செழித்திருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இரவும் பகலும் தேவனுடைய வசனத்திலே தியானமாயிருக்கு, மனுஷன் பாக்கியவான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை விட பல இடங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா, நீரோட்டண்டையில நாட்டப்பட்ட மரங்கள் எல்லாம் செழித்திருந்தேன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட மரம் செழித்திருந்தேன்னு சொல்லி பார்க்கிறோம். முதிர் வயதிலும் தப்பாமல் கனி கொடுத்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? என்னுடைய கேள்வி, யோசிப்பை போல நாம் கனி கொடுக்க விரும்புகிறோமா? அல்லாவிட்டால் இந்த மரங்களை போல, ஆண்டவரே 3 ஆயிட்டு 1 தாங்கப்பா, இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கனியும் என்னிடத்துல இல்ல, இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது அநேக கனிகளை கொடுக்கும்படி நான் அதை திருத்தணும் என்று சொல்லி அந்த எதிர்ப்பு எந்த இடத்துல நாம் நிக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக நம்மளை வைத்து தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கப்பா. கனி இல்லாமல் நாம் தேவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முதிர்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். வளர்ந்தாயிட்டது, செய்தாயிட்டது, முடிந்தாயிட்டு என்று சொல்வதற்கு எதுவும் கிடையாது. நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய வாழ்விலே நாம் முதிர்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஆகையினாலே யோவானை போல இருந்து பிரகாசிங்கள், யோசிப்பை போல கனி கொடுக்கிறவர்களா இருங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா, நான் வார்த்தையில சொல்லி நான் முடிச்சிடுறேன். கோதுமை மணியானது அது விதைத்து விழுந்து சாகாவிட்டால் அது பலனை கொடுக்காது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண நாட்களை குறித்து அல்லாவிட்ட தன்னுடைய மரணத்தை குறித்து பேசினு சொல்லி சொல்லலாம். ஆனா அவர் மரணத்தை குறித்து பேசினார், நீ நானும் மரணத்தை குறித்து பேச வேண்டாம். ஆனால் நம்முடைய மாம்சத்தின் காரியங்களும் நம்முடைய மாம்சத்தின் காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தால் ஒழிய நாம் அநேக பலனை கொடுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அதன் அடிப்படையிலே தான் நாம் இவ்வளவு பேர் இங்க இருக்கிறோம். இவ்வளவு பேர் அதனாலே தான் நாம் இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியில இவ்வளவு தேவன் ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு விதையிலே தான் தங்கி இருக்கிறது, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை விதைத்ததுனாலே நாம் இன்றைக்கு நின்று ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தின் சிந்தை, மாம்சத்தின் எண்ணம், கலாத்தியர் 5:19 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 5:19, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, வில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு மிகுந்த கனிகை கொடுக்க முடியும் இல்லையா? என்னிடத்திலே ஒரு மாம்ச காரியம் இல்லைன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாதப்பா. நீங்க யாராவது இருந்தா ஆண்டவருக்கு சோத்திரம், என்னால சொல்ல முடியாது. அப்பப்போ அப்பப்போ ஏதாவது நமக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்ன தெரியுமா, ஆண்டவரே இவைகளை விட்டு நான் விடுதலையாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதான் தேவையானது, அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லையா? என்னிடத்துல இப்படிப்பட்டவைகள் இல்லைன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாதப்பா, சொல்ல முடியாது. ஆனா இவைகளுக்கு நான் மறிக்கிற பொழுது, உங்களுக்கு தெரியுமா ஞானஸ்தானம் நாம் எடுக்கிற பொழுது என்ன சொல்லுகிறோம்? பழைய மனுஷனுக்கு நாம் மறிக்கிறோம் என்பது அர்த்தமாகும். மாம்சத்துக்கு நாம் மறிக்கிறோம் என்பது அர்த்தமாகும். எழும்புகிற பொழுது புதிய மனிதனாக நாம் எழும்புகிறோம் என்று சொல்லி அதற்கு அர்த்தமாகும். ஆவிக்குரிய மனுஷனாக நாம் நிற்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாகும். ஆகையினாலே இங்க என்ன சொல்லப்படுகிறது? கோதுமை ஆனது விழுந்து மறித்தால் ஒழிய அது அநேக பலனை கொடுக்க மாட்டாது. கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு 23:8-9 வாசிங்க. யோபு 23:8-9-10.
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
அவர் என்னை சோதித்த பின்பு, அருமையான வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை எழுதி உங்க கரம் இருதய பலகையில வச்சிருங்க. அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன் தெரியுமா? பொன்னாக விளங்குவேனப்பா, நான் பொன்னாக விளங்குவேன். யோபுடைய சரித்திரத்தை தயவு செய்து எடுத்து வாசிங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க. அந்த மனுஷன் பட்ட பாடு, அந்த மனுஷன் பட்ட கஷ்டம், அந்த மனுஷன் பட்ட துன்பம் எல்லாவற்றிலையும் வந்து அந்த மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் சோதிக்கப்பட்டது நல்லதப்பா. சோதிக்கப்பட்ட பின்பாடு ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? நான் பொன்னாக விளங்குகிறேன், நான் பொன்னாக விளங்குகிறேன். இதை குறித்து சிந்திக்கிற பொழுது ஒரு காரியம் நடந்தது. இந்த பொன்னன்ற இந்த காரியம், அது முதல் முதலாக மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற பொழுது அதற்கு பெயர் பொன் கிடையாது, அதற்கு ஒரு பெருமதியும் கிடையாது. அது வர வேண்டிய இடத்துக்கு வந்து தீட்டப்பட வேண்டிய இடத்துல தீட்டி, நெருப்பில வைக்க வேண்டிய இடத்துல வைத்து, அதை கொண்டு வந்ததின் பிற்பதாக தான் அதற்கு பொன் என்று சொல்லி விலை உயர்த்தப்படுகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகையினாலே பொன் என்ன செய்கிறது? எப்பது விலை உயர்ந்ததாக மாறுகிறது தெரியுமா? எப்ப மாறுகிறது? அது கூறிய வேலைகள் எல்லாவற்றையும் செயல்பட்டு கடந்து வந்ததும் பின்பாடுதான் அது பொன்னாக மாறுகிறதப்பா. அது வரைக்கும் அதுக்கு எதுக்கு? ஆனா யோசேப்பு என்ன செய்கிறான்? நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு, நான் துன்பப்பட்டதின் பிற்பாடு, நான் கஷ்டப்பட்டதின் பிற்பாடு எப்படி இருப்பேன் தெரியுமா? பொன்னாக விளங்குவேன். ஐயா, அதுல அருமையான வழி, அதுல என்ன சொல்லப்படுச்சுன்னா, இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லையப்பா, பின்பாக போனாலும் அவரை நான் காணேப்பா, இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாமல் ஒழித்திருக்கிறார் சொல்லி நான் பார்க்க. எங்க தேடினாலும் ஆண்டவரை காணலப்பா, ரெண்டு துன்பமோ துன்பம், எங்க தேடினாலும் ஆண்டவரை காணல. ஆனா ஒன்று மாத்திரம் யோபுக்கு தெரியும், என்ன தெரியுமா? நான் சோதிக்கப்பட்ட பின்பு, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன், பொன்னாக. இதில் நீங்க ஒரு வசனம் ஒன்று வாசிங்க, கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை. ஏண்டா கனி 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 என்று சொல்லி பேசுறோம், அநேகருக்கு நாம் கனி என்று சொல்லுகிறது என்னன்னு சொல்லி ஒருவேளை விளங்காம இருக்கலாம் பாருங்க. அதனால அதை வாசிச்சுட்டு நான் முடிச்சிடறேன். கனி 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 என்று சொல்லி பேசுறோம் பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க.
ஆவியின் கனியோ,
ஆவியின் கனியோ
அன்பு,
அன்பு
சந்தோஷம்,
சந்தோஷம்
சமாதானம்,
சமாதானம்
நீடிய பொறுமை,
நீடிய பொறுமை
தயவு,
தயவு
நற்குணம்,
நற்குணம்
விசுவாசம்,
விசுவாசம்
சாந்தம்,
சாந்தம்
இச்சையடக்கம்,
இச்சையடக்கம்.
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
திருப்பி வாசிங்க, இருக்க திருப்பி வாசிங்க.
ஆவியின் கனியோ,
ஆவியின் கனியோ
அன்பு,
அன்பு
சந்தோஷம்,
சந்தோஷம்
சமாதானம்,
சமாதானம்
நீடிய பொறுமை,
நீடிய பொறுமை
தயவு,
தயவு
நற்குணம்,
நற்குணம்
விசுவாசம்,
விசுவாசம்
சாந்தம்,
சாந்தம்
இச்சையடக்கம்,
இச்சையடக்கம்.
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான ஒரு காரியம் ஒன்றும் இல்லை அப்பா, இல்லை இல்லை இல்லை. ஆகையினாலே ஜோவான் ஸ்தானனை போல கொழுந்து விட்டு எரியுங்கப்பா. அதற்கு தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தில் மூழ்குங்க, தேவ வசனத்தினால மூழ்குங்க, அப்பொழுது எரிந்து கொண்டே இருப்பீங்கப்பா. ஆண்டவர் வருகிற பொழுது சொல்ல, ஆண்டவர் என்னிடத்துல எண்ணெய் முடிந்து விட்டது, என்னிடத்துல வசனம் முடிந்து விட்டது, முடிந்து விட்டதுன்னு சொல்ல எரிந்து கொண்டே இருங்கப்பா. யோசிப்பு அவன் கனிதரும் செடி, அவன் கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி யார் தெரியுமா சொன்னது? முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி கொடுத்தார், இரண்டாவது சொந்த தகப்பன் யாக்கோபு ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? என் மகன் அவன் திராட்சை, திராட்சை, திராட்சை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனார் கோதுமை மணியானது விழுந்து மடியாட்டிக்கு, கோதுமை ஆனது விழுந்து மடியாட்டு பலன் கொடுக்க முடியாது. நான்காவதாக யோபு என்ன சொன்ன தெரியுமா? நான் சோதிக்கப்படுகிறது நல்லதப்பா, சோதிக்கப்பட்டது பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன்ப்பா. இதை ருசி பாருங்கள், இதை ருசி பாருங்கள். ருசி பார்க்கிற பொழுது தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.